இந்த நீதியின் மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதோடு, இறைவன் நியமித்திருக்கிற நீதியின் மார்க்கத்தின் மூலமாக வரக்கூடிய மெய் சமாதானத்தோடு இறைவனோடு நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வரவேற்பதோடு, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த ரெண்டு நிகழ்ச்சிகளில் யாக்கூபின் மகன் யூசுப் நபியை பற்றி படித்து வந்தோம். இன்று நாம் யூசுப் நபியின் மீதமுள்ள கதையை பார்க்க போகிறோம். இதற்கு நாம் தௌராத்தின் முதல் புத்தகமான ஆதியாகமத்தின் கடைசி சுரா சிலவற்றிற்கு வர வேண்டும். இப்ராஹிம் நபியின் பேரனான யாக்கூப் நபி அவர்களுக்கு 12 குமாரர்கள் இருந்தனர். நாம் முன்னமே பார்த்தோம், யூசுப் நபி அவர்கள் 11வது மகன். அவர்கள் அனைவரும் கானான் தேசத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இப்ராஹிம், இஸ்ஹாக் மற்றும் யாக்கூப் நபி அவர்களின் சந்ததியினருக்கு இறைவன் கொடுத்ததாக வாக்களிக்கப்பட்ட நிலம் கானான். யூசுப் நபி அவர்கள் ஒரு நாள் தன் சகோதரர்கள் 11 பேரும் தன்னை வணங்குவதற்கொத்த கனவு கண்டார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரர்கள் யூசுப்பின் கனவுகளையும் வார்த்தைகளையும் அவமதித்து எகிப்து தேசத்திற்கு அடிமையாக விற்று போட்டார்கள். ஆயினும் யூசுப் நபி அவர்களை இறைவன் அவருடைய எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுதலையாக்கி எகிப்தின் ராஜாவாக இருந்த ஃபிர்அபினின் கனவை இறை அருளால் விளக்கிச் சொன்னார். எகிப்து தேசம் முழுவதும் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரப்போகிறதை யூசுப் நபி அவர்கள் இறை அருளால் அறிவித்தார். இவ்விதமாக எகிப்து தேசம் முழுவதும் ஃபிர்அவுனின் யூசுப் நபி அவர்களை பெரிய அதிகாரியாக நியமித்தான். 7 ஆண்டுகள் முடிந்த பின் யூசுப் நபி அறிவித்தபடி 7 ஆண்டுகள் எகிப்திலும் கானானிலும் கொடிய பஞ்சம் வந்ததைக் கண்டோம். ஆனால் இறைவன் யூசுப் நபிக்கு கொடுத்த ஞானத்தினால் எகிப்து தேசம் முழுமைக்கும் 7 ஆண்டுகளுக்கு போதுமான தானியம் சேமித்து வைக்கப்பட்டது. எகிப்தில் தானியங்கள் இருப்பதாக யாக்கூப் நபி கேள்விப்பட்டபோது யூசுப் நபியின் 10 மூத்த சகோதரர்களை தானியம் வாங்க எகிப்துக்கு அனுப்பினார். தங்களுக்கு ஏதும் தீங்கு வந்துவிடலாம் என்ற பயத்தில் யாக்கூப் நபி அவர்கள் தமது கடைசி மகனை அனுப்பவில்லை. 10 மூத்த சகோதரர்களும் யூசுப் நபியிடம் வந்து அவருக்கு முன் வணங்குவதை பார்த்தோம். இதன் மூலம் யூசுப் நபி அவர்கள் நீண்ட நாளுக்கு முன்னதாக கண்ட கனவை இறைவன் நிறைவேற்றினான் என்பதை கண்டோம். யூசுப் நபி அவர்கள் தனது மூத்த சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் அவர்களுக்கோ யூசுப் நபியை அடையாளம் தெரியவில்லை. காரணம், அவர்கள் 20 வருடங்களுக்கு ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை. அவர்களுடைய நினைவின்படி யூசுப் நபி இறந்துவிட்டார் என்று நினைத்தார்கள். யூசுப் அவர்கள் எப்படி தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை பார்த்து இன்றுடன் இச்சம்பவத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். யூசுப் நபி அவர்கள் உடனடியாக தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. காரணம், முதலில் அவர்களை சோதிக்க விரும்பினார். அவர்களுடைய இருதயத்தின் வஞ்சகமும் பொல்லா நினைவுகளும் மாறிவிட்டவனவா என்று அறியும்படி விரும்பினார். யூசுப் நபி அவர்கள் இவர்களிடம் பல கேள்விகளை கேட்டார். அவர்களை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று குற்றம் சாட்டி சிறையில் அடைத்தார். யூசுப் நபி அவர்கள் தங்கள் சகோதரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் தங்கள் இருதயத்தின் நினைவுகளை பற்றியும் ஆராய்ந்து பார்க்க தருணம் கொடுத்தார். 3 நாட்களுக்கு பிறகு யூசுப் நபி அவர்களை வெளியேற்றினார். ஆனாலும் அவர்களில் ஒருவனை யூசுப் சிறையில் அடைத்தார். 7 மாதங்களுக்கு பிறகு மூத்த சகோதரர்கள் அதிகமான தானியங்களை வாங்க எகிப்திற்கு திரும்பினார்கள். அவர்களுடன் அவர்களுடைய கடைசி தம்பியும் எகிப்துக்கு வந்தான். அவர்கள் வந்து மீண்டும் எகிப்தின் அதிபதியாக இருந்த யூசுப்பை கண்டார்கள். மறுபடியும் அவர்களால் யூசுப் நபியை அடையாளம் காண முடியாமல் போனது. யூசுப் நபி அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். இதனால் அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பின்பு யூசுப் நபி அவர்களுக்கு ஒரு விருந்து செய்து மூத்தவன் தொடங்கி இளையவன் வரை வரிசை கிரமமாக உட்கார வைத்தார். அவர்களின் மேஜை மேல் அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. பெஞ்சமீனுக்கு மற்றவர்களை விட 5 மடங்கு உணவு அதிகமாக பரிமாறப்பட்டது. ஒருவேளை யூசுப் நபி அவர்கள் தன் மூத்த சகோதரர்கள் தன் இளைய சகோதரன் மேல் பொறாமைப்படுகிறார்களா என்று சோதித்து பார்த்திருக்கலாம். ஆனால் பாரும், யாரும் தங்கள் தம்பியின் மேல் பொறாமை கொள்ளவில்லை. விருந்துக்கு பிறகு யூசுப் ஒரு ஊழியரிடம் அவரவர் சாக்குகளை நிரப்பவும் பெஞ்சமீனுடைய சாக்கில் மட்டும் தன் வெள்ளி கோப்பையை மறைக்கவும் கட்டளையிட்டான். அவர்கள் வெளியேறின பிறகு தன் பணியாளரிடத்தில் யூசுப் நபி அவர்களை பின்தொடர்ந்து அவர்கள் தன் வெள்ளிக்கோப்பையை திருடியதாக குற்றம் சுமத்த கட்டளையிட்டான். அதிகாரியும் அவர்கள் பின் சென்று அவர்களை சோதித்த போது வெள்ளிக்கோப்பையை சாக்கில் இருக்க கண்டு, மீண்டும் நீங்கள் தீமை செய்ததென்ன, வெள்ளிக்கோப்பையை திருடிக் கொண்டீர்களே என்றான். நாங்கள் இதை எடுக்கவில்லை. யார் கோப்பையை எடுத்தார்களோ அவர்கள் இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு அடிமையாவோம் என்று கூறினார்கள். அதற்கு அந்த தலைமை அதிகாரி, யாரிடம் கோப்பை கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவர் மட்டும் எங்கள் அடிமையாகி விடுவார், மற்றவர்கள் அவர்கள் வழியிலே செல்லலாம் என்றார். தலைமை பணியாளன் சாக்குகளை சோதனையிட்டார். மூத்தவர் சாக்கு தொடங்கி இளையவன் சாக்கு வரை தேடினார். அப்பொழுது பெஞ்சமீன் சாக்கில் கோப்பையை கண்டுபிடித்தார். இதை கண்டு யூசுப்பின் சகோதரர்கள் அழுது புலம்பி தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டு யோசேப்பிடம் வந்து சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்தார்கள். அப்பொழுது யூசுப் நபி அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டதற்கு, யாக்கோபின் 4வது மகனான யூதா யூசுப்பை நோக்கி, நாங்கள் என்ன சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும், இறைவன் எங்களுடைய தவறுகளை வெளிப்படுத்தியுள்ளான், நீங்கள் கோப்பையை எங்களிடத்தில் கண்டுபிடித்தபடியினால் நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு அடிமைகளானோம். அதற்கு யூசுப், கோப்பை யாரிடம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவன் மட்டுமே எனக்கு அடிமையாக இருப்பான், மீதமுள்ளவர்கள் உங்கள் தந்தையிடம் நிம்மதியாக திரும்பலாம் என்றார். பின்னர் யூதா யூசுப்பிடம் வந்து, பென்யமீனை எகிப்திற்கு அழைத்து செல்வதில் தங்கள் தகப்பனுக்கு ஏற்பட்ட வேதனையை எடுத்து சொன்னான். யூதா யூசுப்பிடம் தனக்கு கருணை காட்டும்படியாகவும் பென்யமீனுக்கு பதிலாக தான் யூசுப்பின் அடிமையாக மாற அனுமதிக்கும்படியாகவும் யூதா கேட்டார். கடந்த காலங்களில் தங்கள் சகோதரர்கள் பட்ட வேதனையையும் தன் தந்தையிடமும் சகோதரன் பெஞ்சமீனிடமும் இவர் காட்டின அக்கறையை யூசுப் கண்டபோது, தன் மூத்த சகோதரர்கள் உண்மையாகவே மனம் திரும்பியிருக்கிறதை யூசுப் நபி அவர்கள் கண்டார்கள். தன்னை தன் சகோதரனுக்கு அறிவிக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை யூசுப் அறிந்திருந்தார். ஆதியாகமம் 45:1-28 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்க முற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்திற்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷங்கள் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அதனால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உமை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோடு பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதே. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள். யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாசாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷமடைந்தார்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதி ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றிக் கொண்டு வாருங்கள். உங்கள் தட்டு முட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். எகிப்து தேசம் எங்குமுள்ள நன்மை உங்களுடையதான் இருக்கும் என்று சொல்ல சொல்லி, உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றான். இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததும் அன்றி வழிக்கு ஆகாரத்தையும் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதுகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். மேலும், நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணிக் கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபரிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். இதற்கு பிறகு யாக்கோபும் அவருடைய குடும்பத்தினரும் கானான் தேசத்திலிருந்து வெளியேறி எகிப்துக்கு சென்றது எப்படி என்று வேதம் நமக்கு விளம்புகிறது. யாக்கோப் வழியில் இறைவனுக்கு ஒரு குர்பானை செலுத்தினார். இறைவன் அவரிடம், நான் உன் தகப்பனின் இறைவன், நீங்கள் எகிப்துக்கு செல்ல பயப்பட வேண்டாம், காரணம் நான் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று இறைவன் கூறினார். நீண்ட பயணத்திற்கு பிறகு யாக்கோபும் அவருடைய குடும்பத்தினரும் எகிப்து தேசத்திற்கு வந்தார்கள். இத்தனை வருடங்களுக்கு பிறகு தன் அன்பு மகனை பார்த்த யோசேப்பு எத்தனை மகிழ்ச்சி அடைந்திருப்பான். இவ்வாறு இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட யாக்கோபும் அவன் குடும்பத்தினரும் எகிப்தில் குடியேறினார்கள். அங்கே அவர்கள் பலுகி பெருகி எண்ணிக்கையில் பெரிய கோத்தரமானார்கள். யாக்கோபு 17 ஆண்டுகள் எகிப்தில் வாழ்ந்தார். யாக்கோபின் மொத்த வயது 147. இவ்விதமாக இஸ்ரவேல் கோத்திரத்தின் தகப்பனாகிய யாக்கோப் நபி அவர்கள் மரணித்து இறைவனுடன் அவரிடத்தில் இருக்க சென்று விட்டார். யூசுப்பும் அவருடைய குடும்பத்தினரும் அத்தேசமெங்கிலும் 70 நாட்கள் யாக்கோபிற்காக துக்கம் அனுஷ்டித்தார்கள். யாக்கோபின் புதல்வர்கள் அவருடைய தாத்தா இப்ரஹீம் அவர்களுடைய கபரில் அடக்கம் பண்ணினார்கள். ஆதியாகமம் 15:15-25 முடிய தோராவின் முதல் புத்தகம் இப்படித்தான் நிறைவாகிறது. மற்றும் யூசுப் நபி அவர்கள் இறந்து சந்தாக்கில் வைக்கப்பட்டார். இறைவன் இன்சானை எப்படி வாழ வைத்தான் என்று தொடங்கின தௌராத்தின் முதல் புத்தகமானது மரணத்தில் சம்பவத்தில் முடிவடைகிறது. ஆதமின் பாவத்தின் காரணமாக எல்லா இன்சானுக்குள்ளும் பாவம் நுழைந்து எல்லாருக்கும் மரணம் ஏற்பட்டது. உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இறைவாக்கு கூறுகிறது. யூசுப் நபி அவர்கள் இறையருளால் யாக்கூபையும் அவருடைய குடும்பத்தினரையும் மரணம் வரை பஞ்சத்திலிருந்து பட்டினியிலிருந்து பாதுகாத்தார். ஆனால் அவர்களால் மரணத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனாலும் நம் இதயத்தில் மகிழ்ச்சியோடு இறைவனை புகழுவோம். ஏனென்றால் ஆதியாகம புஸ்தகத்தில் மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு இரட்சகனை நமக்கு அனுப்புவதாக சொல்லப்பட்ட அற்புத இரட்சகரை பற்றியும் வேதத்தில் நாம் காண்கிறோம். ஆதமின் சந்ததியினரை பாவத்தின் வேரிலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் இந்த இரட்சகர் விடுவிப்பார். பாவத்தின் வேர் பிசாசு மற்றும் இன்சானின் தீமையான இருதயம் பாவத்தின் தண்டனை மரணம் மற்றும் நரகமும் இறைவன் அனுப்புவதாக வாக்குறுதி அளித்த இரட்சகன் அவர்கள் அனைவரையும் வென்றவர். இறைவனால் தன்மேல் ஈமான் கொண்டிருக்கிறவர்களின் வாழ்வை மாற்றி அமைக்க முடியும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இறுதில் சாத்தானையும் அவனுடைய பாவத்தையும் வெல்ல முடியும். மரணத்தையும் நரகத்தையும் தோற்கடித்து அவருடைய நாமத்தை வணங்குகிறது அனைவருக்கும் நித்திய ஜீவனை வழங்கிய இந்த பொதுவான இரட்சகரை நீங்கள் அறிவீர்களா? நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. எங்களுடைய அடுத்து வரும் பாடத்திட்டத்தில் தவரத்தின் இரண்டாவது புத்தகமான யாத்திராகம புத்தகத்தை தொடரலாம். ஆதியாகமத்தின் சம்பவங்களை சுருக்கமாக கூறும் இந்த வேத வசனங்களை நீங்கள் வாசிக்கிற வண்ணமாக இறைவன் உங்கள் மேல் அருள் புரிவானாக. ஆமேன். அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் மற்றொரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை இறை அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.